நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டு இணைந்திருப்பது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில தேசிய குடிமை பணிகள் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் மாமல்லன் IAS அகாடமியின் நிறுவனர் திருப்புலவர் மாமல்லன் செந்தில் அவர்கள் குடிமை பணி பயிற்சியும் வழிகாட்டு முறைகளும் பற்றி பல தகவல்களையும் வழங்குவதற்காக நம்முடன் இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
அடிப்படையில் வந்து பள்ளிக்கூடம் படிக்கிறோம், அடுத்ததாக வந்து கல்லூரிகளில் படிக்கிறோம். கல்லூரியெல்லாம் படிப்பு முடித்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிறத கலந்து ஆலோசித்து ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதனை படிக்கணும் அப்படிங்கிற வகையில் நிறைய வழிகாட்டுதல் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதில் வந்து IAS-ஆக இருக்கட்டும், IPS-ஆக இருக்கட்டும், இது போல் பல துறைகளை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற வகையில் அதுக்கான படிப்பு என்ன, அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து தேசிய குடிமை பணிகள் தினம் அப்படிங்கிற வகையில் கொண்டாடுறதுனால இந்த கல்வி வழிகாட்டுதல் முறையில் சொல்லிக் கொடுக்குற பயிற்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து தகவல் கேட்கலாம். சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், மகிழ்ச்சியான வாழ்த்துக்களும் கூட, குடிமை பணி தின வாழ்த்துக்கள். புதுக்கோட்டையை சார்ந்த மாமல்லன் IAS அகாடமியினுடைய நிறுவனரும் புலவருமான மாமல்லன் செந்தில் சார்பான வணக்கங்கள்.
சார், இன்றைக்கி வந்து தேசிய குடிமை பணிகள் தினம். இந்த தினத்தில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் வந்து இந்த படிப்புத்துறை சம்பந்தமான பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கொள்ளலாமே.
முக்கியமாக இந்த தேசிய குடிமை பணி தினம் அப்படின்றது 1947 முதல் உள்துறை அமைச்சராக சர்தார் வல்லபாய் படேல் பொறுப்பேற்று ஃபர்ஸ்ட் பேட்ச் IAS-ஓட அவர் ஒரு டிஸ்கஷன் வச்சார். அந்த நாளை நினைவுகூரும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் April 21 இந்த தேசிய குடிமை பணி தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதை தேசிய குடிமை பணி தினமாக கொண்டாடணுன்றது 2006 முதல்ல நடைமுறையில் இருக்குது. இந்த நாள் தேசிய அளவில் நம்ம இந்தியாவை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணியாளர்கள், அதாவது IAS, IPS, IFS இந்த அதிகாரிகளை கௌரவிக்கும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் அப்படின்றது படிக்கக்கூடிய இந்த துறைக்கு செல்லணும் அப்படின்னு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அமையக்கூடியதா இந்த தேசிய குடிமை பணி தினம் ஒவ்வொரு வருஷமும் அமைந்து கொண்டிருக்கிறது.
இதற்கான வழிகாட்டுதலும் சரி, இதற்கான பயிற்சிகளும் சரி, என்ன மாதிரி கொடுக்குறீங்க, அதோட முக்கியத்துவம் என்ன?
IAS அப்படின்றது பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம UPSC எக்ஸாம் அது படித்து நம்ம நேரடியாக IAS ஆயிடலாம் அப்படின்னு. IAS ஆகிறதுல ரெண்டு விதமான முறைகள் இருக்கு. ஒன்று வந்து UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம், அதாவது ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய தேர்வில் நம்ம வெற்றி பெறுவதன் மூலமாக IAS ஆகலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாநில அளவில் நடத்தப்படக்கூடிய இந்த TNPSC இது போன்ற தேர்வுகளில் Group 1 அளவில் வெற்றி பெற்று அதுக்கு அடுத்து ப்ரொமோஷன் அப்படின்ற லெவல்லையும் நம்ம ஒரு IAS அதிகாரியாக ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக வர முடியும். அதாவது ரெண்டு விதம், UPSC எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலமாகவும் நம்ம ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக வர முடியும். இன்னொன்று, ஏற்கனவே ஹையர் ரேஞ்சில் ஒரு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி அதில் ப்ரொமோஷன் மூலமாக அடுத்தடுத்த லெவலில் நம்ம IAS ஆஃபீஸர்ஸாக போக முடியும். அதுக்கான வழிகாட்டுதல்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல IAS படிக்கணும் அப்படின்னா முதல்ல தேவை அடிப்படையாக ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதுமானது. இது ரொம்ப அடிப்படையானது. அது வந்து BA தமிழாக இருக்கலாம், BA இங்கிலீஷாக இருக்கலாம், எந்த ஒரு டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி அடிப்படையானது, அது போதுமானது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொடர் நல்ல பயிற்சி இருக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த IAS தேர்வு அப்படின்றது 3 நிலைகளில் நடைபெறக்கூடியது. ஒன்று ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வு, அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு தேர்வு, அதுக்கடுத்து இன்டர்வியூ. எப்படி தமிழ்நாட்டில் TNPSC இருக்கக்கூடிய Group 1 and Group 2 அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல தான், அதே பேட்டர்ன் தான் UPSC-யோட பேட்டர்னும். எப்படின்னா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. ஆனால் TNPSC-க்கும் UPSC-க்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த ப்ரிலிமினரி அப்படின்றது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு தாள் இருக்கும், ப்ரிலிமினரிலேயே ரெண்டு தாள் இருக்கும். IAS படிக்கிறது தாள் 1 அப்படின்றது 100 கேள்விகள், தாள் 2 அப்படின்றது 80 கேள்விகள். இந்த ரெண்டு விஷயமும் அடங்கினது தான் என்ன அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம். அதை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா தாள் 1 அப்படின்னு, அதில் ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண் வீதம், 200 மதிப்பெண்களுக்கு முதல் தாளும், அதே ப்ரிலிமினரியில் இன்னொரு 2வது தாள்னு சொல்கிறோமே அதில் 80 கேள்விகள் இடம்பெறும், அந்த 80 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு 2.5 மார்க் அப்படின்ற அடிப்படையில் அதில் ஒரு 200 மார்க், மொத்தம் 400 மார்க்குக்கு அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னு நடக்கும், யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நம்ம மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகலாம். இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் 1500 மார்க்குக்கு நடக்கும் இந்த மெயின்ஸ் எக்ஸாம். அது பல்வேறு தாள்களாக நடக்கும், அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதில் நம்முடைய விருப்ப பாடம் ஒன்றையும் தெரிவு செய்து கொள்வதற்கான ஆப்ஷன் நமக்கு இருக்குது. அதையும் நம்ம பாஸ் பண்ணோம்னா அடுத்த கட்ட படிநிலையாக நேர்காணல் அப்படின்ற, அதாவது இன்டர்வியூ அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த இன்டர்வியூக்கு நம்மளை டெல்லிக்கு கூப்பிடுவாங்க. நம்ம எங்கே இந்தியாவுக்குள்ளே எங்கே அந்த சென்டரில் பாஸ் பண்ணியிருந்தாலும் மெயின்ஸ் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அந்த நேரடியாக இந்த நேர்காணலுக்கு டெல்லிக்கு அழைக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த துறை சார்ந்த வினாக்களும் நிர்வாகம் சார்ந்த வினாக்களும், அது மட்டும் இல்லாமல் பொதுவான நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த வினாக்களும், அவங்களுடைய மொழியறிவை சோதிப்பதற்கான வினாக்களும் நடக்கும். இதில் ஆங்கிலமும், அடிப்படை ஆங்கிலமும் தெரிஞ்சிருக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். பல பேர் சொல்லுவாங்க நம்ம ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படின்னு. அது டிரான்ஸ்லேட்டர் என்னதான் இருந்தாலும் அடிப்படை ஆங்கில அறிவு அப்படின்றது ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு இன்றியமையாத ஒன்று அப்படின்றத நேர்காணல் நம்ம சந்திக்கும் போது தான் நமக்கு புரியும். ஏன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் தான் கேள்வித்தாள் இருக்கும். மெயின்ஸ் போகும்போது நம்ம விருப்ப பாடத்தை தமிழில் நம்ம எழுதிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழில் ஐஏஎஸ் படிக்கலாம், தமிழில் ஐஏஎஸ் படிக்கலாம் அப்படின்றது எங்கே அப்படின்னா மெயின்ஸ் போகும்போது மட்டும்தான். ப்ரிலிம்ஸில் ஆங்கிலத்திலும் இந்திலையும் மட்டும்தான் இந்த க்வெஸ்சன் பேப்பர் இருக்குது. நேர்காணலுக்கு போகும்போதும் அங்கே ஆங்கிலம் நமக்கு அடிப்படை ஆங்கிலம், ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பயங்கரமாக அப்படியே டெப்த்தான இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் அடிப்படை ஆங்கில அறிவு நேர்காணலில் தேவைப்படுகிறது. இந்த படிநிலையெல்லாம் கடந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆக முடியும். ஒன்ஸு ஐஏஎஸ்க்கு நம்ம டார்கெட் பண்ணிட்டோன்னு சொன்னாலே ஐஏஎஸில் நீங்கள் அதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த கட் ஆஃப் உங்களால் எடுக்க முடியலாட்டியும் அடுத்த லெவல் கட் ஆஃப் வந்துட்டிங்கன்னா ஐபிஎஸ் அப்படின்ற கேடர் கிடச்சிடும். அதில் இன்னும் மார்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அடுத்து நம்ம ஐஎஃப்எஸ், அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஐஎஃப்எஸ்லேயே ரெண்டு விதமான ஐஎஃப்எஸ் இருக்குது, ஒன்று இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இன்னொன்று இந்தியன் ஃபார்ஜின் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது வெளிநாட்டு சர்வீஸ் சொல்கிறோம்லையே அது. அப்போ ஃபஸ்ட் கிரேட் என்னென்னா ஐஏஎஸ், அடுத்து ஐபிஎஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ், அடுத்து ஐஆர்எஸ் அப்படின்னு இந்தியன் ரெவன்யூ டிபார்ட் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இந்த கேடர்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஐஏஎஸ்ஸை டார்கெட் பண்ணிட்டோம்னு சொன்னாலே கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆக முடியலாட்டியும் அடுத்தடுத்த அளவில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் நம்மளால் கண்டிப்பாக ஒரு ஆட்சிப்பணி அளவில் நம்மளால் நிர்வாக பணிக்குள்ளே அமர முடியும். அதற்கான பயிற்சிகள் அப்படின்றது நம்ம குறைச்சபட்சம் ஒரு ஓராண்டு முழுமையான பயிற்சிகள் தொடர்ந்து இந்த துறை சார்ந்திருக்கணும். ஏன்னா இதில் நான் சொல்கிறேன் இல்லையா, சிசாட்னு ஒரு பேப்பர் இருக்கும், அதாவது மேக்ஸ் ஓரியன்டட், அந்த பேப்பர் தான் இருக்கிறதுலையே கடினமான ஒரு தாளாக கருதப்படக்கூடியது ஐஏஎஸ்ல. அதுக்கு நம்ம நிறைய ரீசனிங் எபிலிட்டி, அடுத்து ஆப்டிடியூட் எபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா மேக்ஸ், அந்த விஷயங்களில் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்களோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் அந்த கேள்விகளை புரிதலுக்கு வரணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் கணிதத்தில் தங்களுடைய புலமையை அதிகப்படுத்தினாதான் நம்ம வேலைக்கு போக முடியுன்ற சூழல் ஏற்படுது. கணிதத்தில் நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் இதே மேக்ஸை நீங்கள் ஆங்கிலத்திலையும் அந்த கொஸ்டினை பார்த்தா உடனே புரிந்து கொள்ளும்படியான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்திக்கினீங்கன்னா அது கண்டிப்பாக ஐஏஎஸ்க்கு யூஸ் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 1 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்க, மேக்ஸ் கேட்குறாங்க, அந்த மேக்ஸ் அளவில் தான் யூபிஎஸ்சி இருக்குது. என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு, அங்கே ஆங்கிலத்தில் இருக்குது, இங்கே தமிழில் இருக்குது. இதை கொஞ்சம் ஆங்கிலத்துலேயும் நம்ம போனோம்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள் ஐஏஎஸ் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ண முடியும். அதுக்கான வழிமுறைகள், அதிகபட்ச கவனம் நமக்கு எங்கே தேவை அப்படின்னா மேக்ஸில், ரீசனிங்கில். ரீசனிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரீசனிங்கிறது நம்முடைய மூளையோட சோதனை. அதாவது இவர் ஒருத்தர் கிழக்கு நோக்கி சென்றார், அடுத்து வடக்கு நோக்கி திரும்பினார், ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தார், திரும்ப மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பினார்ன்ற மாதிரி நம்முடைய மூளைக்கு வேலை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் அப்ளிட்டியில் இந்த பிளட் ரிலேஷன்ஷிப், இவர் இந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கவர் பார்க்க பச்சை சட்டை போட்டிருக்கவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, மஞ்சள் சட்டை போட்டிருக்கவர் இவருக்கு மாமா, பக்கத்தில் உட்காந்துருக்கவர் சித்தப்பா, இவர் எதிரில் உட்காந்துருக்கவர் கருப்பு நிற சட்டை போட்டிருக்கவர் இவருக்கு பெரியப்பா அப்படின்ற மாதிரி அந்த உறவு முறைகள் அடிப்படையாக வச்சு என்றால் இவர் வந்து யா இவருக்கு என்ன முறை, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும், அதை ஆங்கிலத்தில் புரிந்து கொள்ளும்படியாக இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, பாஸ் பண்ணி நம்ம ஐஏஎஸ் ஆகிறதுன்றது பல பேருக்கு மிகப்பெரிய கனவுகளாக இருக்குது. அதுக்கு முதல்ல அடிப்படை என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல், முதல் தேவை எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, தமிழ்நாட்டில் நடத்தப்படுது பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள், இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை நீங்கள் முழுமையாக முதல்ல கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. இப்போ கூட உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடுத்த மாதம் நடக்க இருக்கிறது, அதாவது இப்போ நம்ம ஏப்ரல் 21 பேசிக்கிட்டு இருக்கோம், அடுத்து மே 21 அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது, அடுத்து ஜூலை அடுத்த 2 மாதத்தில் குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் ரொம்பவே தீவிரமாக இந்த 2 தேர்வுக்கும் தங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரை என்ன அப்படின்னா, நீங்கள் இதை எந்த அளவுக்கு தயார் பண்ணுறீங்களோ அதில் அடிப்படை அறிவை முழுக்க வளர்த்துக்குங்க. சும்மா மொட்டை மனப்பாடம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா குரூப் 2 தேர்வாக இருக்கட்டும், குரூப் 4 தேர்வாக இருக்கட்டும், இதில் இந்திய வரலாறு உண்டு, அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் உண்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றதோட அடிப்படை தெரியாமல் இதில் மொத்தம் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குது, அமெண்ட்மெண்ட்டு எவ்வளோ இருக்குது, இதுவரைக்கும் என்னென்ன போயிட்டுருக்கு, இப்போது நாடாளுமன்றம் எப்படி இயங்குது, எந்த ஆர்டிக்கலில் இயங்குது, மக்களவை எப்படி இயங்குது, மாநிலங்களவை எப்படி இயங்குது, அங்கே உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதிகள் என்ன, அதுக்கு குறைந்தபட்ச வயது என்ன, நியமன உறுப்பினர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார், அந்த நியமன உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் யார், அதுக்கான ஆர்டிக்கல்ஸ் என்ன, இந்த விஷயங்கள்லாம் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போனோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் யூபிஎஸ்சி படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், இந்திய குடிமைப்பணி ஆட்சி பணியை நம்ம பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம சொல்கிறது, முதல்ல உங்களுக்கு தெரிந்த மொழி, நம்முடைய மொழியில், உங்களுடைய தாய்மொழி எதுவோ அந்த மொழியில் அடிப்படை விஷயங்களை முதல்ல புரிஞ்சுக்கங்க, உள்வாங்கிக்கோங்க, ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. அது வரலாறாக இருக்கட்டும், ஏன்னா வரலாறுலையும் கூட நமக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயும் உங்களுக்கு வரலாறுல டெல்லி சுல்தானியர்கள் முதற்கொண்டு நமக்கு அங்கே தேவைப்படுது. அதே தான் டிஎன்பிசிலையும் இருக்குது. முதல்ல அடிப்படை தெரியணும், டெல்லி சுல்தானியர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அடுத்து முகலாயர்கள் எப்படி கன்வெர்ட்டாக, முகலாயர்கள் அந்த ஆட்சி எப்படி மாறுனுச்சு, அதுக்கப்புறம் மராத்தியர்கள் ஆட்சி எப்படி உள்ளே வந்துச்சு, அடுத்து நம்முடைய ஐரோப்பியர்கள் எப்படி யூரோப்பியன் என்ட்ரி எப்படி இந்தியாவுக்குள்ளே ஆணுச்சு, எந்த போர்கள் மூலமாக வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரம் அவர்கள்ட்ட மாறுனுச்சு, எப்படி இந்தியாவில் புரட்சி மாபெரும் ரிவோல்ட்னு சொல்கிறோம் இல்லையா, மாபெரும் புரட்சி இது எப்படி இந்தியாவில் ஏற்பட்டுச்சு, அதனுடைய விளைவாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்படி மூடப்பட்டுச்சு, இப்படி எல்லாத்தோட அடிப்படையும் தெரிந்து கொள்வதற்கு டிஎன்பிஎஸ்சி மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூபிஎஸ்சி காலெடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்திய குடிமைப்பணி தேர்வு தினத்தை உங்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக மாறும். ஏனென்றால் இது ஐஏஎஸ் அதிகாரிகளை ஐபிஎஸ் அதிகாரிகளை கௌரவிக்கக்கூடிய நாள். நீங்களும் ஒரு நாள் அந்த பதவியில் அமர்வீர்கள், உங்களுக்கான தினமாக இந்த தினம் மாறும். அதற்கு நீங்கள் அடிப்படையை அறிவோடு நல்ல புரிதலோடு அதன் பிறகு யூபிஎஸ்சி படிக்க தொடங்குங்கள். அதுவே உங்களுடைய வெற்றிக்கான வழியை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் என்று உங்களுக்கு இந்த கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன்.
சார், இப்போ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணிகளுக்கு விரிவான வகையில் வந்து விவரம் சொன்னீங்க. இப்போ இந்த டிஎன்பிசி இப்போ சமீபமாக நடக்க போகுது, அது சம்மந்தமாக அவங்களுக்கு என்ன விதமான பயிற்சிகளும் ஆலோசனைகளும் கொடுக்க இருக்கீங்க?
நல்ல கேள்வி சார். ஏன்னா இப்போது எல்லாருமே தீவிரமாக நான் சொன்ன மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்குது இந்த டிஎன்பிசி தான். இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் இப்போ வரப்போகிறது குரூப் 2 அப்படின்ற எக்ஸாம். இந்த குரூப் 2 எக்ஸாம்லையும் இப்போ நம்ம சொன்னது போல் ஐஏஎஸ்ல சொன்னது போல் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூன்னு 3 கேடர் வரப்போகுது. ஆனால் முதல்ல நம்மளுடைய கவனம் ப்ரிலிம்ஸை நோக்கி, அந்த தேர்வை நோக்கி இருக்கணும். இந்த தேர்வில் நமக்கு கேட்க போகிற கேள்விகள் 200 கேள்விகள், 200மே கொள்குறி வகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க, அதில் ஒன்றை ஷேர் பண்ணிட்டு வர போகிறாங்க. இந்த 200 கேள்வியில் 100 கேள்வி தமிழில் இருந்தும், 25 கேள்வி கணிதத்துறையிலிருந்தும், மீத இருக்கக்கூடிய 75 கேள்விகள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது அறிவு துறையிலிருந்து கேட்க போகிறாங்க. அதாவது 3 பிரிவாக பிரிச்சுக்க போகிறோம். தமிழ் 100 கேள்வி, 25 கேள்வி மேக்ஸு, 75 கேள்வி பொது அறிவு அப்படின்னு. இந்த பொது அறிவு அப்படின்றது எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள், அதாவது இப்போ கடந்த ஓராண்டாக நம்ம இந்தியாவில் என்னென்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஏரியா. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த குரூப் 2 எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்ல விரும்பக்கூடிய ஒரு டிப்ஸ் அப்படின்னா, தமிழில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா அதுக்குள்ளே 100 கேள்விகள் இருக்குது தமிழ். அதுக்கு நாங்கள் தமிழில் அதிகமான கவனம் செலுத்தணும்னா என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, சமச்சீர் கல்வி புத்தகத்தையும் இலக்கண பகுதியையும் எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியுமோ டிஎன்பிஎஸ்சியினுடைய சிலபஸை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் படிங்க. புது புத்தகத்தை படிக்கணுமா, பழைய புத்தகத்தை படிக்கணுமான்ற கேள்வியெல்லாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் மத்தியில் மிக அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, புது புத்தகம் பழைய புத்தகம்னு பார்க்காதீங்க. எல்லா புத்தகத்திலையும் எல்லா தகவலும் ஒன்று தான். பாரதியார் இந்த வருஷம் பிறந்தார், இந்த வருஷம் பிறந்தாருன்னா, இந்த வருஷம் இறந்தாருன்னா, புது புத்தகமாக இருந்தாலும் அதுதான் தகவல். புது புத்தகத்தில் ஒரு தகவல் பழைய புத்தகத்தில் ஒரு தகவல் இருக்க போகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு கண்ணதாசன் இருக்காருன்னா கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா, அவர் சிறுகுடல்பட்டியில் பிறந்தாரு, அவங்க அம்மா பேர் விசாலாச்சி அப்படின்றதெல்லாம் நமக்கு பழைய புத்தகத்திலையும் அதான் தகவலாக இருக்கும், புது புத்தகத்திலையும் அதான் தகவலாக இருக்கும். அதனால் இதை படிக்கணுமா அதை படிக்கணுமான்ற குழப்பத்துக்கு நீங்கள் போக வேணாம். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா டிஎன்பிசியுடைய சிலபஸை கையில் வைங்க, அதில் என்னென்ன வார்த்தைகள் இடம்பெறுகிறதோ அது பழைய புத்தகத்தில் இருந்தாலும் படிங்க, புது புத்தகத்தில் இருந்தாலும் படிங்க. புது புத்தகம் இப்போ ஓவியக்கலை, சிற்பக்கலை அப்படின்னு, நாடகக்கலை, இதெல்லாம் தமிழ் அறிஞர்கள், தமிழ் மொழியினுடைய செழுமை, இதெல்லாம் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அடங்கிய பாடங்கள் இப்போ உணவே மருந்து, தமிழர் மருத்துவம், தமிழர் வானியல், இதெல்லாம் டிஎன்பிசியோட சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். இது பழைய புத்தகத்திலையும் இந்த பாடங்கள் இருக்குது, புதிய புத்தகத்திலையும் இந்த பாடங்கள் இருக்குது. அதுவே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஎன்பிசியில் தமிழில் கேட்கக்கூடிய 100 கேள்விகளை நம்ம தரமாக, நம்முடைய அதிகபட்சமாக 95 மதிப்பெண்ணுக்கு மேலே, 100 அந்த தமிழில் மட்டுமே 100 95 மார்க்குக்கு மேலே எடுக்கிற அளவுக்கு பார்க்கணும். அடுத்து நீங்கள் ஜிகே சைடில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது மேக்ஸு, அதுக்கு அடுத்தாப்புல நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம், நடப்பு நிகழ்வுகள் கவனத்தை செலுத்துங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கவனத்தை செலுத்த வேண்டியது எந்த பகுதி அப்படின்னா அது வரலாறு மற்றும் இந்திய அரசியலமைப்பு. இந்த பகுதிகளை கவனத்தை அதிகமாக செலுத்துங்க. முதல் கட்டமாக நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியது தமிழ், ரெண்டாவது மேக்ஸு, மூணாவது நடப்பு நிகழ்வுகள், நாலாவது இந்திய அரசியலமைப்பு, அஞ்சாவது வரலாறு. இந்த டார்கெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்திய பொருளாதாரம், இந்திய புவியியல், இதெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஏன்னா அதுலலாம் ரொம்ப குறைவான கேள்விகள் தான். சயின்ஸை கொஞ்சம் விட்டுட்டீங்களே சார் நினைக்கலாம், ஃபிசிக்ஸில் ஒரு 4 கேள்வி தான் கேட்குறாங்க, கெமிஸ்ட்ரியில் ஒரு 4 கேள்வி தான் கேட்குறாங்க, பயாலஜி பகுதியிலேருந்து ஒரு 12-15 கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை சயின்ஸ் உங்களுக்கு நல்லா வரும்னா நீங்கள் பயாலஜியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், போய் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் முதல்ல பயாலஜியில் அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாட் ஒன்லி குரூப் 2, குரூப் 4 இதே பேட்டர்ன் தான், இதே முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா குரூப் 4 தேர்வும் நமக்கு கண்டிப்பாக கைகூடும். இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இப்போது குரூப் 2 தேர்வு அடுத்த மாதம் நடக்க போகுது. கடந்த 2.5 வருஷமாக டிஎன்பிசி தேர்வுகள் நடக்கலை. இப்போது புதிய ஆட்சி இங்கே பொறுப்பேற்ற பிறகு சில மாற்றங்கள் எல்லாம் டிஎன்பிசியில் செஞ்சுருக்காங்க. இந்த மாற்றத்தின்படி எப்படி கேள்வித்தாள் வரப்போகுது அப்படின்றதே எங்களை போன்ற நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நடக்க போகிற இந்த குரூப் 2 எங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த டிஎன்பிசி துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் கிடச்சிரும். இவங்க புது புத்தகத்தை நோக்கி கேள்வி கேட்குறாங்களா, பழைய புத்தகத்தை நோக்கி கேள்வி கேட்குறாங்களா, இல்லை சிலபஸை நோக்கி கேள்வி கேட்குறாங்களா, இவங்களுடைய கேள்வி அமைப்பு எப்படி இருக்குன்றது புரிஞ்சிருச்சுன்னா அந்த தேர்வை அடிப்படையாக வச்சுக்கிட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம சீக்கிரம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒருவேளை அவங்க ஓல்டு புக்கில் கேட்டாங்கன்னா ஓல்டு புக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம், ஏன்னா அடுத்து நமக்கு டைம் இருக்குது. மே மாதம் எக்ஸாம் நடக்குது குரூப் 2, அடுத்து ஜூன் இருக்குது, ஜூலை கடைசியில் தான் இருக்குது, இடையில கிட்டத்தட்ட ஒரு 45-50 டைம் இருக்குது. அதை அவங்க எப்படி கேள்வி குரூப் 2 கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்முடைய மூளையை பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா குரூப் 4 ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் குரூப் 2 குரூப் 4 இந்த தடவை யாரும் தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தேர்வாக இது அமையும். ஏன்னன்னா கடந்த 2.5 வருஷமாக இந்த கொரோனா காலகட்டம், இந்த கொரோனா தீ நுண்மி பரவல் காரணமாக பல தேர்வுகள் நடக்கலை. இந்த தேர்வுகள் எல்லாமே அப்படியே இந்த போஸ்டிங் பெண்டிங்லே இருந்துச்சு. அதனால் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அதிகமாக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, நிறைய போஸ்ட் நிற்கிது, இன்னும் அந்த போஸ்ட் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தேர்வை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஏன்னா குரூப் 2 மட்டுமே 5,600 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ 5,600 போஸ்ட் அப்படின்னா அடுத்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போகணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 1:10 அப்படின்ற ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ 5,600 போஸ்ட்னா x10 56,000 பேர் மெயின்ஸுக்கு போகிறாங்க. ஸோ ஓவரால் ரேங்க்கில் நீங்கள் 56,000 ரேங்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் போயிடலாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும்ன்றதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக நல்லா ரிஸ்க் எடுத்து படிங்க, கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் படிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற நாட்கள் என்பதை உணர்ந்து, இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது, கரெக்டாக 1 மாதம் தான் இருக்குது குரூப் 2 எக்ஸாமுக்கு, அதை உணர்ந்து படிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை கைகூடும், வெற்றி நமதே. வாழ்த்துக்கள்.
ஐஏஎஸ் இருக்கட்டும், ஐபிஎஸ் இருக்கட்டும், மற்ற படிப்புகளாக இருக்கட்டும், அதே போல் இந்த குரூப் 2 டிஎன்பிசி இது சம்மந்தமான வகையில் படிப்புகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும், என்ன மாதிரி பயிற்சி எடுத்தால் வாழ்க்கையில் முதல்ல ஜெயிச்சு நம்மளுடைய பணிகளுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இதுவரை இந்த குடிமைப்பணி தேர்வு குறித்த தகவல்களையும் மற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குறித்த தகவல்களையும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து புதுகை பண்பலை நேயர்களுக்கும் புதுக்கோட்டை மாமல்லன் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாகவும், புதுக்கோட்டை மாமல்லன் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனர் புலவர் மாமல்லன் செந்தில் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேசிய குடிமைப் பணிகள் தினம், இந்த தினத்தில் வந்து இந்த துறை சம்பந்தமான படிப்பை எடுத்து படித்து வெற்றி பெற மாணவிகள் அனைவருக்கும் வந்து புதுகை பண்பலை மற்றும் நேரு சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதுவரை தேசிய குடிமை பணிகள் தினத்தை முன்னிட்டு குடிமை பணி பயிற்சியும் வழிகாட்டு முறைகளும் பற்றி பல தகவல்களையும் வழங்கிய திரு புலவர் மாமல்லன் செந்தில் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.